2019 ஏப்ரல் மாத தென்றலிதழில் ஹரேகிருஷ்ணன் அவர்களின் ஹரிமொழி பகுதியில் மகாபாரதம் சில பயண குறிப்புகள் வனவாச தொடக்கம் ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். பாண்டவர்களுடைய வனவாச காலத்தில் அவர்கள் பற்பல வனங்களுக்கு மாறி மாறி சென்று தங்களுடைய 12 காலத்தையும் கழித்தார்கள். யாருக்கும் தெரியாமல் மறைந்து வாழ வேண்டிய அஞ்ஞாதவாச காலமாகிய ஓராண்டை விராட நகரத்திலே கழித்தார்கள். வனவாசத்தை காமியக வனம் என்ற காட்டில் தொடங்கினார்கள். கண்ணன் அவர்களை சந்தித்தது இங்கேதான். கண்ணன் வந்து சென்ற சில காலத்தில் துவைதவனம் என்ற காட்டுக்கு இடம் மாறி சென்றார்கள். பிறகு வியாசர் வந்து நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தியதும் மீண்டும் காமியக வனத்துக்கு திரும்பினார்கள். இவர்கள் இங்கே வசித்தார்கள், அங்கே பெயர்ந்தார்கள் என்று சொல்லும் போதெல்லாம் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இவர்களுடைய வனவாசத்துக்கும் ராமனுடைய வனவாசத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. ராமனுடைய வனவாசத்தில் ராமன் பலவிதமான கட்டுப்பாடுகளை கடைபிடித்தான். அது தாய் உரை கொண்டு தாதை உத்தரவிட்டதாக ராமன் மேற்கொண்ட வனவாசம். இது சூதில் ஆட்சியை இழந்த அரசர்களான பாண்டவர்கள் மேற்கொண்ட வனவாசம். ராமாயண வனவாசத்தில் வனவாசம் இருந்தவர்கள் ராமன், லக்குமன், சீதை ஆகிய 3 பேர் மட்டுமே. அவர்கள் தங்களுடைய ஆயுதங்களையும் தேவைப்பட்ட உபகரணங்களையும் சுமந்தபடியாக காடுகளெங்கும் திரிந்தனர். பாண்டவர்களுடைய வனவாசம் அப்படிப்பட்டதன்று. அவர்கள் தேரில் ஏறிக்கொண்டு வேட்டைக்கு சென்றதெல்லாம் பாரதத்தில் விவரிக்கப்படுகிறது. குறிப்பாக சொல்ல போனால், தனியாக இருந்த திரௌபதி இடத்திலே வம்பு செய்த ஜெயத்ரதன் அவளை தன்னுடைய தேரில் தூக்கி கொண்டு போக வேட்டைக்கு போயிருந்த பாண்டவர்கள் அவனை துரத்தி கொண்டு தங்களுடைய தேர்களை செலுத்தியபடி வருவதும், ஜெயத்ரதனோடு போரிடுவதும், அவனை சிறைப்பிடிப்பதும் என ஒரு நீண்ட வருணனே வனவாச காலத்தின் பிற்பகுதியில் வருகிறது. எனவே இவர்கள் ஆயுதங்களை ஏந்தியபடி ராமனைப் போல நடந்து தெரியவில்லை, தேர்களில் சென்றார்கள் என்பது ஒன்று. இவர்கள் போகுமிடமெல்லாம் அறிஞர்களும் அந்தணர்களும் இவர்களை பின்தொடர்ந்தபடி இருந்தார்கள். இப்படி பின்தொடர்ந்தவர்களில் நாட்டு மக்களில் சிலரும் அடக்கம் என்பது இன்னொன்று. இத்தனை பேருக்கும் உணவு தயாரிப்பதற்காகத்தான் சூரியன் திரௌபதி இடத்திலே அட்சய பாத்திரத்தை கொடுத்து, ஒவ்வொரு நாளும் நீ உண்ணும் வரையில் இதிலிருந்து உணவு பெருகிக் கொண்டே இருக்கும் என்று சொல்லி இருந்தான். திரௌபதி உண்ணும் வரையில் அந்த பாத்திரத்திலிருந்து உணவு பெருகும் என்பதனால்தான் துரியோதனன் ஒருமுறை துர்வாசரை, திரௌபதி உண்டதன் பிறகு நீங்கள் அவர்களுடைய ஆசிரமத்துக்கு உணவுண்ணச் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவரை அனுப்பி வைத்தான். இவற்றையெல்லாம் பிறகு பார்ப்போம். இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், பாண்டவர்கள் எங்கே சென்றாலும் ஒரு பெருங்கூட்டம் அவர்களை தொடர்ந்தபடி செல்லும். பாண்டவர்கள் அஞ்ஞாத வாசத்தை மேற்கொண்ட சமயத்தில் இவர்களையெல்லாம் திருப்பி அனுப்புவதையும் இவர்கள் திரும்பிச் செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்வதையும் பாரதம் விரிவாக சொல்கிறது. இதை ஒருமுறை என்னைப் போல துரதிர்ஷ்டசாலியை பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்கும்போது, உன்னை விட மோசமான நிலையில் இருந்த மன்னனை அறிவேன் என்று சொல்லித்தான் விருகதஸ்வர் என்ற முனிவர் தர்மபுத்திரனுக்கு நலோபாக்கியானம் சொல்ல தொடங்குகிறார். நீயாவது இத்தனை பேர் சூழ வாழ்கிறாய், நலனுக்கு யாருமே இல்லை. காட்டில் மனைவியையும் பிரிந்தான், வேறொரு அரசனிடத்திலே தேரோட்டியாக பணிபுரிந்தான் என்றெல்லாம் சொல்லி நலச்சரித்திரத்தை சொல்ல தொடங்குகிறார். நலவெண்பாவின்படி நலச்சரித்திரத்தை தருமனுக்கு சொன்னவர் வியாசர். ஆனால் வியாச பாரதத்தின்படி இதனை சொன்னவர் பிருஹதஸ்வர். துவைதவனத்தில் அவர்களை வியாசர் சந்திக்கும் போதுதான் போரில் வெற்றி பெறுவதற்காக பாசுபதம் முதலான ஆயுதங்களை அர்ஜுனன் அடைவதற்கான பிரதிஸ்மிருதி என்ற வித்தையை உனக்கு நான் உபதேசிக்கிறேன், நீ அர்ஜுனனுக்கு உபதேசித்து அவனை ஆயுதங்களை அடைவதன் பொருட்டாக கைலாயத்துக்கு அனுப்புவாய் என்று தர்மபுத்திரனிடத்தில் சொல்லி அவனுக்கு இந்த பிரதிஸ்மிருதி வித்தையை உபதேசித்துவிட்டு செல்கிறார். அவர் சொன்னதன் பேரில் பாண்டவர்கள் மீண்டும் காமியகவனத்துக்கு திரும்பி அங்கே வசிக்க தொடங்குகிறார்கள். வியாசர் சொன்னதன் பேரில் அர்ஜுனன் பாசுபதாஸ்திரத்தை சிவபெருமானிடமிருந்து பெற்றாலும் அர்ஜுனன் கடைசி வரையில் பயன்படுத்தாத ஆயுதம் ஒன்று உண்டென்றால் அது இந்த பாசுபதம். அர்ஜுனன் சிவபெருமானிடமிருந்து பாசுபதம் பெற்றது இங்கே வனப்பர்வதத்தில் ஒருமுறை வருகிறது யுத்தம் தொடங்கி 14 நாள் போரில் ஜெயத்ரதனை மடிப்பதற்கு முன்னதாக யுத்தம் தொடங்கிய 13 நாளிரவில் மீண்டும் ஒருமுறை கண்ணனுடைய துணையுடன் கைலாயம் சென்று பாசுபதம் பெற்றதாக இன்னொரு முறையும் சொல்லப்படுகிறது. இந்த ஆயுதத்தை பெற்றதாக 2 சொல்லப்பட்டாலும் அர்ஜுனன் ஜெயத்ரதனை கொல்வதற்காக இந்த அஸ்திரத்தை பயன்படுத்தவில்லை, வேறொரு அம்பினால்தான் கொள்கிறான். இந்த பாசுபதாஸ்திரத்தை இலக்குமன் இந்திரஜித்தோடு நடத்திய போர்களில் பிரமாத்திர படலத்தில் பயன்படுத்துகிறான். பின்னர் நிகும்பலை யாக படலத்தில் இலக்குவன் பேரில் இந்திரஜித் இதே பாசுபதத்தை எய்ய அது பேரழிவை உண்டாக்க இலக்குவன் தன்னுடைய பாசுபதாஸ்திரத்தை எய்து இந்திரஜித் எய்த பாசுபதாஸ்திரத்தை தணிக்கிறான். வில்லிலே பூட்டி எய்வது அம்பு என்றால் அதே வில்லிலேயே பூட்டி மந்திரங்களை உச்சரித்து எய்வது அஸ்திரம். அம்புகளிலேயே பல வகையான அம்புகள் உண்டு. யுத்த காலத்தில் குறிப்பிட்ட பயன்பாடுகள் அல்லாமல் வேறு சமயங்களில் பயன்படுத்தக்கூடாது என்று விளக்கப்பட்ட மாட்டுக்கொம்பு போன்ற எய்வதற்கான துணைப்பொருட்களும் உண்டு. இவற்றை குறித்தெல்லாம் போர் நிகழும் காலகட்டத்தில் பார்ப்போம். இந்த காமியக வனத்தில் தங்கியிருக்கின்ற காலத்தில்தான் அர்ஜுனன் கைலைக்கு செல்கிறான். அதைத் தொடர்ந்து நிவாத கவசர்களையும் காலகேயர்களையும் அழிப்பதில் இந்திரனுக்கு துணை புரிவதற்காக இந்திரலோகத்துக்கு செல்கிறான். அங்கேதான் பேடியாக கடவாய் என்ற ஊர்வசியின் சாபத்தை பெறுகிறான். இந்த சாபம்தான் பாண்டவர்கள் விராட நகரில் அஞ்ஞாதவாசம் மேற்கொண்ட காலத்தில் பிரஹன்னனை என்ற பெயரோடு அர்ஜுனன் உத்தரகுமாரிக்கு நடனம் சொல்லிக் கொடுக்கும் போது உதவுகிறது. இந்திரலோகத்தில் இருந்த காலத்தில் அர்ஜுனன் தங்களுடைய பழைய நண்பனான சித்திரசேனனிடத்தில் நடனம் கற்றுக்கொள்கிறான். ஏக சக்கரபுரத்திலிருந்து பாஞ்சாலியை திருமணம் செய்து கொள்வதற்காக அவளுடைய சுயம்பரத்துக்கு செல்லும் போது பாண்டவர்கள் மாலை வேளையில் கங்கையை கடக்கிறார்கள். அங்கே நீராடி கொண்டிருந்த சித்திரசேனன் என்ற கந்தர்வன் அவர்களை தடுக்க அர்ஜுனன் அவனை வெல்கிறான். அர்ஜுனனுடைய தேரில் பூட்டப்படுவதற்காக 100 வெள்ளை குதிரைகளை கொடுத்தவன் இந்த சித்திரசேனன் தான். வெள்ளை குதிரைகளையே எப்போதும் பயன்படுத்தியவன் என்பதால் அர்ஜுனனுக்கு ஸ்வேதவாகனன் என்ற பெயரும் உண்டு. இந்திரலோகத்தில் இவனிடத்தில் கற்ற நடனத்தைத்தான் அர்ஜுனன் விராடனுடைய மகளான உத்தரகுமாரிக்கு கற்பிக்கிறான். அர்ஜுனன் தவிர்த்த மற்ற 4 பாண்டவர்களும் காமியக வனத்தில் தங்கியிருந்த காலகட்டத்தில்தான் நளோபாக்கியானம், சத்தியவான் சாவித்ரி சரிதம், ராமோபாக்கியானம், கந்தபுராணம் போன்ற சரிதங்களை மார்க்கண்டேயரை போன்ற பெரியவர்களிடத்தில் கேட்டு அறிகிறார்கள். இதற்கு சமகாலத்தில் அர்ஜுனன் இந்திரலோகத்தில் வசிக்கிறான். இவ்வாறு எத்தனை காலம் அவன் இந்திரலோகத்தில் வாழ்ந்தான் என்பதற்கான கணக்கையும் பாரதம் பின்வருமாறு சொல்கிறது. அவ்விதம் காமியக வனத்தில் வசிக்கின்றவர்களும் அர்ஜுனன் இல்லாதவர்களும் அவனை பார்க்க ஆசை உள்ளவர்களும் அத்தியானம் செய்கின்றவர்களும் ஜபிக்கின்றவர்களும் ஹோமம் செய்கின்றவர்களுமான அவர்களுக்கு பாண்டவர்களுக்கு 5 கழிந்தன. வனப்பருவம் இந்திர லோகாவி கமன பருவம் அத்தியாயம் 47 பக்கம் 181. மற்ற 4 பாண்டவர்களும் அர்ஜுனன் இல்லாமல் 5 கழித்தார்கள் என்பதால் அர்ஜுனன் தேவலோகத்தில் கழித்தது 5 என்பது தெளிவாகிறது. இப்படி இவர்கள் காமியகவனத்தில் வசித்து கொண்டிருந்த ஆரம்ப நாட்களில் தர்மபுத்திரத்தில் உங்களுக்கு கோபமே வருவதில்லை, எல்லா சமயங்களிலும் கோபத்தை விலக்கியிருப்பதும் நல்லதில்லை என்று திரௌபதி சொல்லி தான் சிறுவயதில் தன் தந்தையான பாஞ்சாலன் அரண்மனையில் இருந்த காலத்தில் அந்தனர் ஒருவர் எப்போதும் கோபம் கொள்ளாமல் இருத்தலும் நல்லதில்லை என்று சொல்லி கோபத்தின் அவசியத்தை பற்றி தங்களுக்கு சொன்னதை எடுத்துச் சொல்லி நாட்டுக்கு உடனே திரும்பி போரை மேற்கொள்வது சரியானது என்று பேசுகிறார். அர்ஜுனன் இந்த சமயத்தில் இன்னமும் இவர்களோடுதான் இருக்கிறான். பாசுபதம் பெறுவதற்காக கைலைக்கு கிளம்பி இருக்கவில்லை. திரௌபதி சொல்வது அனைத்தையும் கேட்ட தர்மபுத்திரர் நாம் ஏன் பொறுமையை கை கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் என்பதை தெளிவாக எடுத்து விளக்குகிறார். வனவாச காலத்தில் இப்படி தர்மபுத்திரரை பல சமயங்களில் திரௌபதியும் பீமனும் வற்புறுத்துவதை பல இடங்களில் பார்க்கலாம். அதுவும் பீமனுடைய மொழிகளில் நிந்தை அதிகமாக இருக்கும். இறையெழுத்த மலைப்பாம்பை போல் அசைவற்று இருக்கிறீர் என்பது உட்பட பீமன் தர்மபுத்திரரை நிந்தித்த இடங்கள் அநேகம். தர்மபுத்திரர் இந்த இருவர் சொல்வதையும் முழுவதும் கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு சமயத்திலும் பொறுமையின் மேன்மையையும் அவசியத்தையும் வலியுறுத்தி கொண்டே இருப்பார். பாஞ்சாலியும் பீமசேனரும் இப்படி அடிக்கடி வலியுறுத்தியதாலும் பீமன் தருமரை நிந்தித்ததாலும் அவர்களுக்கு தர்மபுத்திரத்திலே அபிமானம் இல்லை என்பதில்லை. பாஞ்சாலியை பொறுத்தவரையிலே அது மனைவியின் உரிமைகளில் ஒன்று என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டி இருக்கிறது. வால்மீகி ராமாயணத்திலும் சீதை ராமனிடத்தில் இப்படி கடிந்து பேசியதும் அறிவுரை கூறியதுமான இரண்டு இடங்கள் உண்டு. இப்படிப்பட்ட இடங்கள் ஒரு மனைவிக்கு உள்ள உரிமையை காட்டுகின்றன. இப்படி பல இடங்கள் இருந்தாலும் இவர்கள் பேசிய விதத்தையும் தர்மபுத்திரர் ஒரு கணவனுக்கு உள்ள கடமையின்படியும் ஒரு மூத்தவனுக்கு உள்ள நியதியின்படியும் இவர்கள் இருவரிடத்திலும் பேசி இந்த இடத்தை ஒரு மாதிரியாக வைத்து நாம் பேச வேண்டியிருக்கிறது. பேசுவோம், தொடரும். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.